நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
விவசாய பெருமக்களை, வேளாண் உற்பத்தியை அதிகரிக்கிறதுக்கும் வேளாண்மை சார்புடைய தொழில்கள் மூலமாக விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதன் பயனாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய பயிர் ரகங்கள், புதிய பண்ணை கருவிகள், பல்வேறு புதிய தொழில்நுட்பங்கள், புதுமையான சாகுபடி முறைகள், இது எல்லாத்தையும் உங்களுக்காக வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் பற்றி போதுமான விழிப்புணர்வு இல்லாத ஒரு விவசாய பெண்மணி சமீபத்தில் நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, என்னத்தை விவசாயம் பண்ணி என்னங்க, ஒரு மழை தண்ணி கிடையாது, கிடைக்கிற தண்ணியை வச்சு ஏதோ ஒரு பயிரை சாகுபடி பண்ணலான்னாலும் பூச்சி தாக்குதல், இந்த பூச்சி மருந்துக்கும் உரத்துக்கும் ஊர்பட்ட செலவு ஆகுது, அப்படியே கடனை உடனே வாங்கி போட்டு எல்லாத்தையும் பண்ணாலும் வருமானம் நிச்சயமே இல்லை, ஏதோ இந்த வருஷம் வருமானம் பையன் படிப்புக்காகவும் இல்லை புள்ள கல்யாணத்தை முடிச்சு போடலான்னு நினச்சோன்னா அதுவும் நம்ம நினச்ச மாதிரி நடக்கிறதில்ல. ஒரு சமயம் பார்த்தோம்னா வர்ற வருமானம் முட்டு வலி செலவுக்கே ஆக மாட்டேங்குது. இதில் நல்ல வருமானம் இந்த நிலத்துலேருந்து கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி தான் வெள்ளாமல் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. இவங்களோட இந்த மனக்குமுறலை நம்ம பல்கலைக்கழக உளவியல் துறை ஆராய்ச்சி மாணவர் கே மருதுபாண்டி அவங்கக்கிட்ட சொன்னோம். அவங்க சொன்ன பதில் இப்போ உங்களுக்காக.
உங்கள் கேள்விகளும் நியாயமானதாங்க. இருந்தாலும் பார்த்தோம்னா இன்னொரு முறை ஒன்று இப்போ வந்திருக்குங்க, அதை விவசாயிகள் எல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கன்னு சொன்னால் அவங்க நல்ல முறையில் நெடுங்காலத்திற்கு விவசாயத்தை நல்லா கொண்டு போக முடியும், அவங்களுடைய தேவைகளும் நிறைவேறும். அந்த முறையை பற்றி வரும்னா இப்போ நான் உங்களுக்கு எளிமையாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க, அதுபடி பண்ண முடியுமான்னு நீங்கள் பாருங்கள். இது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து ஒருங்கிணைந்த பண்ணை திட்டன்ற முறை தாங்க. இதில் எப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் பயிர்கள் எல்லாம் தனித்தனியாக வளர்ப்பீங்க, ஒரே பயிரை அதிகமாக போடுவீங்க, எல்லா நிலத்துலேயும் ஒரே பயிராக பண்ணுவீங்க. அந்த முறையை கொஞ்சம் நம்ம மாற்றுறோமுங்க, மாற்றி நமக்கு தேவையான கால்நடைகள் என்ன தேவை, அதுலேருந்து நமக்கு வீட்டுக்கு பால் வேணுமா, அப்போ எத்தனை கால்நடைகள் வேணும், அதுக்கு நமக்கு சாணம் வேணும்னு சொன்னால் எத்தனை மாடுகள் வளர்க்கணும், மற்றும் அந்த மாட்டுக்கு தேவையான பயிர்கள் தீவன பயிர்கள் என்ன, இதை நம்ம தேர்வு செய்கிறோமுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு நமக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நெல் வேணும், காய்கறி இருந்தால் எவ்வளவு ரெகுலராக வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறி பயிர்களும் நெல் பயிர்களும் உணவு தானிய பயிர்களும் நம்ம தேர்வு செய்கிறோங்க. இதை செலக்ட் பண்ணிவிட்டு மண்ணை வளமாக்கக்கூடிய மெத்தடுக்காக நம்ம உரங்களை வந்து அதிகமாக வாங்க வேண்டியதில்லைங்க. ஏன்டா இப்போ அதுக்காகத்தான் நம்ம வந்து மண்புழு உரம் அப்படின்னு சொல்லிலாம் இப்போ கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே அந்த காலத்தில் மண்புழு நிலங்கள் இருந்ததானதே அதிகப்படியான விளைச்சல் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. நெல்லில் கூட பார்த்திங்கன்னா 12.1 டன் அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம எடுக்கிறது பார்த்தோம்னா 2 டன் அந்த அளவுக்கு தான் எடுக்கிறோம். எதுக்கு காரணம்னா நம்ம விவசாயம் இதில் வந்து செயற்கை உரங்கள் போட்டு முன்னாடி நிறையா விளைச்சல் எடுத்தாலும் போக போக அது குறைந்து கொண்டே வருது, மண்ணோட வளமும் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி மண் வளத்தை பெருக்கிறதுக்கும் நீடித்த வேளாண்மைக்கும் முறையாக ரெகுலராக ஒரு வருமானம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான வழியே இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் தாங்க. நீங்கள் கேட்டது மாதிரி விவசாயம் இப்படி போயிட்டுருக்கேன்னு வருத்தப்படுறீங்க, அந்த ஆதங்கம் புரியுது. இந்த ஆதங்கத்தை நீங்கள் சரி செய்யறதுக்கு ஒரே வழி என்னன்னு சொன்னால் அந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் தாங்க. இதை நான் எப்படி பண்ணணுன்னு இப்போ சொல்கிறேங்க. கால்நடைகள், பயிர்கள், கோழி, காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, தீவனப்பயிர் வளர்ப்பு, இதையெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்க நிலத்தை வந்து நீங்கள் பிரிச்சுக்கோங்க. மீன் வளர்ப்பு இதையும் அடிஷ்னலாக சேர்த்துக்கோங்க. அந்த மீன் பண்ணைக்கு மேலே கோழி வளர்ப்பும் சேர்த்துக்கலாம். அதுபோக மாதிரி பட்டுப்புழு வளர்ப்பு நீங்கள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் இது பண்ணிக்கலாம். இப்போ பட்டுப்புழு வளர்த்தது போக அதனுடைய கழிவான அந்த இலைதலைகள் ஆடு மாடு சாப்பிடும்போது ஆடு மாடுகளின் வளர்ச்சி அதுகளுக்கும் நல்லா சத்துக்கள் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் நம்மிடமே உள்ளன, அதை நம்ம செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தேர்வு செஞ்சுக்கிட்டு நம்மிடம் உள்ள நிலத்தை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி எத்தனை இது தேர்வு செய்திருக்கோமோ அத்தனை பாகங்களாக பிரிச்சுக்கிட்டு அந்த இதெல்லாம் ஒவ்வொரு இடமா தனித்தனி இடமா நீங்கள் அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதனுடைய சுழற்சி முறை எப்படி வருதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சுழற்சி முறையை வச்சு நம்ம இதெல்லாம் எப்படி வேஸ்ட் ஆகாமல் பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி இதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம். எப்படி நீங்கள் சொல்கிறேன், இப்போ நம்ம ஆரம்பிக்கிற இடம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தீவனப்பயிர்களில் இருந்து ஆரம்பித்தோம்னு சொன்னால் நம்ம போட்டிருக்க தீவனப்பயிர்களை எடுத்து நம்ம ஆடுகளுக்கு மாடுகளுக்கு கொடுக்குறோம். இந்த மாட்டிலிருந்து வரக்கூடிய சாணங்கள் ஆட்டின் கழிவுகளை எடுத்து பார்த்தோம்னா மீன் வளர்ப்பு முறையில் போட்டு மீனுக்கு உணவாக கொடுக்குறோம். இந்த மீன் குளங்களுக்கு மேலே கோழி வளர்ப்போ இல்லை நாட்டுக்கோழி வளர்ப்போ வான்கோழி வளர்ப்போ எது இருந்தாலும் நம்ம அமைச்சிக்கலாம். அதனுடைய கழிவுகளும் மீனுக்கு உணவாக நீரில் விழுந்து மீன்களுக்கு உணவாக கிடைக்கிறது. மீனின் கழிவுகளும் மீன் குட்டையின் உள் படிந்து மண்ணில் உரமாக இருக்கிறது. அந்த உரம் கலந்து அந்த மண்ணை எடுத்து நம் நெல் வயலுக்கோ மற்ற நம் பயிரின் வளர்ப்புக்கு தேவையான நிலங்களில் இடுகிறோம். இதனால் அந்த உணவு பயிர் வளர்க்கக்கூடிய இடமும் நல்ல கல்தியாக மாறுகிறது, பயிர்களும் நன்றாக வளர்கிறது. இந்த வளர்ந்த பயிரில் இப்போ நெல் இருக்கிறோம் என்றால் அறுவடை செய்த பின் வைக்கோலை எடுத்து நாம் காளான் உற்பத்தி செய்கின்றோம். இந்த காளான் வளர்ப்பு நிலையில் குறைந்த இட வசதி இருந்தாவே நமது வீட்டிற்கு தேவையானது அக்கம் பக்கத்து உள்ளவர்களுக்கு கொடுக்கும் அளவிற்கும் விற்பனை செய்யும் அளவிற்கும் நாம் பெரிதுபடுத்தி வளர்த்து கொள்ளலாம். இந்த காளான் வளர்ப்பு செய்து முடித்த பின் அதன் கழிவுகளை எடுத்து நாம் மண்புழுவிற்கு உரமாக இடுகிறோம். மாட்டு சாணங்களையும் இதற்கு இதனுடன் இணைத்து இட்டு மண்புழுக்கு உணவாக அளித்து மண்புழு இதை உண்டு கடைசியில் நமக்கு மண்புழு உரம் தருகின்றது. இந்த மண்புழு உரங்களை நாம் முறையாக சேகரித்து அதனை நாம் வளர்த்து கொண்டிருக்கின்ற தோட்டக்கலை பயிர்கள் காய்கறி பயிர்களுக்கு இடுகின்றோம். அந்த காய்கறி பயிர்கள் நமக்கு தினமும் வீட்டிற்கு தேவையான காய்களை தருகிறது, விற்பனை செய்வதற்கும் காய்கறிகளை தருகின்றன. இதன் மூலம் நம் நிரந்தரமாக தினமும் வருமானம் ஈட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. 3 மாதங்கள், 2 மாதங்கள் மற்றும் 4 மாத இடைவெளிகளில் 45 நாட்களிலிருந்து பிராய்லர் கோழி முதல் மீன் ஆடு காளான் இவைகள் தொடர்ந்து நமக்கு வருமானத்தையும் தருகின்றன. இவற்றில் வருகின்ற கழிவுகளை நாம் மறுசுழற்சி செய்து கொண்டே இருப்பதனால் இதை நாம் முறையாக 2-3 வருடங்களில் பயன்படுத்தக்கூடிய பட்சத்தில் நம்மளுடைய நிலம் நன்கு வளமாக மாறுகிறது. மண்புழுக்களின் உரத்தின் மூலம் நிலத்திலும் மண்புழு வளர்ச்சியும் அதிகரிக்கின்றது. நம் முன்னோர்கள் செய்த அதிக விளைச்சல் தரக்கூடிய இயற்கையான அற்புதமான சத்துக்கள் நிறைந்த பூமியாக இதை மாற்றவும் முடியும். நாம் நிரந்தர வருமானமும் பெறவும் முடியும். விவசாயத்தையும் நம்மால் நெடுந்தூரம் நல்ல நிலைமைக்கு எடுத்து செல்லவும் முடியும். இம்முறையிலான ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பின்பற்றி நீங்களும் உங்களுக்கு வாழ்வாதாரம் அளிக்கும் விவசாயத்தையும் காப்பாற்றி உலக மக்களுக்கே உணவு அளிக்கக்கூடிய விவசாயத்தையும் செய்யும் நீங்கள் இதை கண்டிப்பாக செய்து விவசாயமும் விவசாய பெருமக்களும் வாழ்வில் நலம் பெற வேண்டுமென்று கூறி இதை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.
கேட்டிங்களா விவசாய பெருமக்களே, பல்கலைக்கழக உளவியல் துறை ஆராய்ச்சி மாணவர் மருது பாண்டி அவங்க சொன்ன மாதிரி நம்முடைய நிலத்தில் ஒரே பயிர் சாகுபடியை மேற்கொள்ளாமல் பகுதி பகுதியாக பிரிச்சுக்கிட்டு நம்ம பகுதிக்கு ஏற்ற மாதிரி அதில் என்ன சாகுபடி செய்யலாம், வேளாண் தொடர்புடைய வேறு நடவடிக்கைகள் என்ன மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா திட்டமிட்டுக்கிட்டு இடுபொருட்களை சரியான முறையில் பயன்படுத்தணும்னா விவசாயம் நல்ல முறையில் அமையும் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்கள் அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. நீங்கள் எங்களை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தொலைபேசி எண் 0422-2431-1055. மின்னஞ்சல் மூலமாகவும் உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி DEE@TNAU.ac.in.